நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைதல்.
இன்றைக்கு வந்து எலக்ட்ரிக் காரை பற்றி பேச இருக்கிறோம் இல்லையா?
நிச்சயமா.
இப்ப முற்றும் முழுமையாக எலக்ட்ரிக் கார் அப்படி ஓடுறது, சாலையில ஓடுறதெல்லாம் கொஞ்சம் பேர் பார்த்திருப்போம் இடையிடையே இல்லையா? இப்ப நமது நாட்டுல வந்து அந்த மாதிரியான எலக்ட்ரிக் கார் முழுமையாக அல்லது அதிகமாக வர்றதுல என்ன முன்னேற்றம் காணப்படுது, எப்படி உள்ளது நிலைமை?
பேட்டரி, அதாவது முழுமையாக மின்சாரம் இல்லாமல் பேட்டரி மற்றும் எரிபொருள் இரண்டும் சேர்த்து இயங்கும் ஹைபிரிட் என்ற வகை கார்கள் இங்கு நிறையவே இருக்கின்றன. இந்த வகை கார்களின் அந்த பிராண்ட் பேட்சுகளில், அதாவது அந்த சின்ன குறியீடுகளில் நீல நிறம் இடம்பெற்றிருப்பதை காணலாம். ஆனால் முழுமையாக பேட்டரியால் மட்டும் ஓடும் வாகனங்களின் எண்ணிக்கை இங்கு மிக மிக குறைவு. ரைசல், நாடு முழுவதும் பேட்டரியால் மட்டும் ஓடும் சுமார் 1000 வாகனங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது நாட்டில் ஓடும் மொத்த வாகனங்களில் 0.01% ஆகும். கலிபோர்னியா நகரத்தில் ஓடும் வாகனங்களில் 5% பேட்டரியினால் மட்டும் ஓடும் வாகனங்கள், நார்வே நாட்டில் பேட்டரியால் மட்டும் ஓடும் வாகனங்கள் 25%, பெட்ரோல் மற்றும் டீசலை பயன்படுத்தி ஓடும் மோட்டார் வாகனங்களை முழுமையாக சாலைகளில் இருந்து அகற்றும் நோக்குடன் செயல்படும் நாடுகள் என்று பார்க்கும்போது சீனா, டென்மார்க், நார்வே, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஜப்பான், ஸ்பெயின், தென்கொரியா, நெதர்லாந்து, அமெரிக்காவில் சில மாநிலங்கள் என்பன முன்னணியில் இருக்கின்றன. பல ஐரோப்பிய சிறு நகரங்கள் மின்சக்தியால் அல்லது பேட்டரியால் இயங்கும் வாகனங்களை மட்டுமே நகர எல்லைக்குள் அனுமதிப்பது என்ற சட்டத்தை அமுல்படுத்தி வருகின்றன அல்லது அமுல்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. சுற்றாடலை மாசுபடுத்தும் அல்லது பெருமளவில் கரியமில வாயுவை வெளியேற்றும் பெட்ரோல் டீசல் வாகனங்களை முழுமையாக சாலைகளில் இருந்து அகற்றும் இலக்குடன் பல நாடுகள் செயல்பட்டு வருகின்றன. இதற்கான ஊக்குவிப்பையும் இந்த நாடுகளின் அரசுகள் மக்களுக்கு வழங்கி வருகின்றன. ஐக்கிய ராஜ்யம், அமெரிக்கா, ஜப்பான், சீனா போன்ற நாடுகள் பேட்டரியால் இயங்கும் வாகனங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங் வழங்குகிறது, ஃப்ரீ பேட்டரி சார்ஜிங் வழங்குகிறது. பஸ் லேன்ஸ் என்று சொல்லப்படுகிற பஸ்ஸுகளுக்கு என்று தனியாக வைக்கப்பட்டிருக்கிற லேன்களில் இந்த பேட்டரி கார்கள் ஓடுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. இப்படி பல ஊக்குவிப்புகள் வழங்கப்படுகின்றன. இதைவிட பிரதானமாக இந்த நாடுகளில் மின் சக்தி, ரீசைக்கிளபிள் எனர்ஜி என்ற காற்று, சூரிய ஒளி மற்றும் நீர் மின்சாரம் போன்றவற்றிலிருந்து பெறப்படுவதால் வாகனங்களுக்கு பேட்டரிகளை சார்ஜ் செய்ய இந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் போது சுற்றாடல் துப்புரவாக மாசுபடாது என்ற கருத்துக்கும் வலு சேர்க்கப்படுகிறது ரைசல். ஆகவே இந்த நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது முற்று முழுமையாக பேட்டரியால் அல்லது மின்சாரத்தால் ஓடும் கார்கள் என்ற பொறுத்தளவில் அல்லது வாகனங்கள் என்ற பொறுத்தளவில் நாம் மிக மிக பின்தங்கிய நிலையிலேயே இப்போது இருக்கிறோம் என்பதுதான் உண்மை.
சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்படி பின்தங்கிய நிலைமையில இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் வந்து எலக்ட்ரிக் காஸ் வந்து நம்ம ஆஸ்திரேலியா பொறுத்தளவில் அதிகரிக்காமல் இருக்கு?
இதுக்கான பல காரணங்கள் இருக்கின்றன. பார்க்கிற போது பேட்டரியால் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்துவதற்கு அரசு ஊக்குவிப்பு வழங்குவது இல்லை, இது பற்றிய போதிய தகவல்கள் பொதுமக்களிடம் போய் சேரவில்லை, பேட்டரியால் இயங்கும் வாகனங்களின் விலை மிக மிக அதிகமாக இருக்கிறது, ரேஞ்ச் ஆங்ஸைட்டி என்ற ஒரு பதட்டம் இருக்கிறது, அதாவது இந்த வாகனங்கள் ஒரு முறை சார்ஜ் செய்தால் எவ்வளவு தூரம் ஓடும், இடையில் சார்ஜ் இல்லாமல் போனால் என்ன செய்வது, இந்த வாகனங்களை நம்பி நீண்ட தூரம் பயணம் செய்யலாமா என்ற சந்தேகங்கள் இருக்கின்றன. இவை பிரதான தடைகளாக பார்க்கப்படுகின்றன. அத்தோடு சுற்றாடலை மாசுபடுத்துவதை தவிர்ப்பதே பேட்டரியால் இயங்கும் வாகனங்களின் பிரதான நோக்கு அல்லது இலக்கு என்று பார்க்கும்போது அந்த பேட்டரிகளை சார்ஜ் செய்ய தேவையான மின்சாரம் எப்படி பெறப்படுகிறது என்பதிலும் ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்கிறது. இதிலிருந்தே இதன் நன்மையுமே நாம் அளவிட முடியும். எமது நாட்டில் தற்போதும் 80% மின்சாரம் நிலக்கரியை எரிப்பதன் மூலமாகவே பெறப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே பேட்டரியால் ஓடும் வாகனங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நிலக்கரி எரிக்கப்படுவதும் அதிகரிக்கும். இதனால் சுற்றாடல் மேலும் மாசுபடும் என்ற கருத்து நியாயமான கருத்தாகவே படுகிறது. இதன் காரணமாக பேட்டரியால் இயங்கும் வாகனங்களுக்கு ஊக்குவிப்பை வழங்குவதில் அரசுகள் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றன. மற்றொரு பிரதான சிக்கல் என்று பார்க்கும்போது நாம் தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் எரிபொருளை வாகனங்களில் நிரப்பும் போது லீட்டருக்கு 4.5% சாலை பராமரிப்புக்காக அரசுக்கு செல்கிறது. பேட்டரியால் வாகனங்கள் இயக்கப்படும் போது சாலை பராமரிப்புக்காக யாரிடமிருந்து வசூல் செய்வது என்ற சட்ட ரீதியான பிரச்சனையும் உண்டு. எல்லா வாகன உரிமையாளர்களிடமிருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அறவிடுவது நியாயமானதாகப்படவில்லை. ஒருவர் வருடம் முழுவதும் 5000 கிலோமீட்டர் பயணிப்பார், மற்றொருவர் 50,000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடும். இருவரிடமும் ஒரே அளவு தொகையை அறவிடுவது நியாயமாகாது என்ற முறையிலேயே இந்த பிரச்சனைகள் பார்க்கப்படுகின்றன. இவை சட்ட ரீதியான பிரச்சனைகளும் கூட. இதை தவிரவும் ஐரோப்பிய நகரங்கள் போலில்லாமல் ஆஸ்திரேலியாவில் நகரங்களுக்கிடையே தூரம் அதிகம். பல நாடுகளில் இருப்பது போல 50 கிலோமீட்டர் இடைவெளியில் வாகனங்களை சார்ஜ் செய்யக்கூடிய எலக்ட்ரிக் ஹைவேஸ் என்று சொல்லப்படுகிற சாலைகள் பெரும்பான்மை மாநிலங்களில் அல்லது மாநிலங்களுக்கு இடையே இங்கு இல்லை. இந்த காரணங்களினால் பேட்டரியால் இயங்கும் வாகனங்கள் எண்ணிக்கை இதுவரை இங்கு அதிகரிக்கவில்லை. ஆனால் இந்த நிலை மாறும் என்பதற்கான சமிக்ஞைகள் இப்போது வந்திருக்கின்றன ரைசல். ஆகவே 2018, அதாவது இந்த ஆண்டில், முழுமையாக பேட்டரியால் இயங்கும் வாகனங்கள் எண்ணிக்கை மிக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்க இடம் உண்டு.
சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப குறிப்பிடும்படியான இப்ப மாற்றம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சூழல் உருவாகிறதுக்கு என்ன காரணம்?
இதற்கான பிரதான காரணம் தொழில்நுட்ப வளர்ச்சி தான் என்று சொல்ல வேண்டும். பேட்டரிகளால் வாகனம் இயக்கப்படும் போது வாகனம் ஓடுவதற்கான சக்தியையும் இந்த பேட்டரிகள் வளர்க்க வேண்டும். அதே நேரத்தில் காரில் உள்ள ஏசி என்ற குளிரூட்டி, ஹெட்லைட்ஸ் மற்றும் விளக்குகள் என்பவற்றுக்கு தேவையான சக்தியையும் இந்த பேட்டரிகள் வழங்க வேண்டும். அதே நேரம் ஒரு முறை சார்ஜ் செய்தால் சராசரியாக ஒரு குறிப்பிட்ட 9 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பேட்டரியின் அளவும் வாகனத்துக்குள் அடங்கும் அளவில் இருக்க வேண்டும். இந்த சிக்கல்களை களையக்கூடிய விதமான பேட்டரிகள் இப்போது பயன்பாட்டுக்கு வந்துவிட்டன. டெஸ்லா அறிமுகப்படுத்தும் எக்ஸ் மாடல் எலக்ட்ரிக் கார்களில் ஒரு முறை சார்ஜ் செய்தால் சுமார் 450 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும். வீட்டில் சார்ஜ் செய்ய 6 மணிக்கு அலங்கரிக்க எடுக்கும். சாலைகளில் அமைய இருக்கும் குயிக் சார்ஜ் நிலையங்களில் 1 மணி நேரத்தில் முழுமையாக இந்த கார்களை சார்ஜ் செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிறது. சார்ஜ் செய்யும் போது அதற்கான கட்டணத்தை நீங்கள் உடனடியாக கட்ட தேவையில்லை, அது உங்கள் வங்கி கணக்கில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படும். பேட்டரியால் இயங்கும் வாகனங்களின் விலை அதிகம் என்ற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வருகிறது. டெஸ்லாவின் எக்ஸ் மாடலின் விலை $130,000. ஆனால் ஹயுண்டாய், நிசான் போன்ற தயாரிப்பாளர்கள் $35,000 விலையில் பேட்டரியால் இயங்கும் வாகனங்களை இந்த வருடம் இங்கே அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள். ஹயுண்டாய் அயோனிக் என்ற பெயரிலும், நிசான் லீஃப் என்ற பெயரிலும், ரெனால்ட் கேங்கூ எஸ்இ என்ற பெயரிலும் மற்றும் மிட்சுபிசி, ஜாகுவார், BMW போன்ற தயாரிப்பாளர்களும் பேட்டரியால் இயங்கும் வாகனங்களை இந்த வருடம் இங்கே இறக்குமதி செய்ய இருக்கிறார்கள். ரெனால்ட்டின் கேங்கூ என்ற டெலிவரி வாகனம் ஏற்கனவே ஆஸ்திரேலியா போஸ்ட் நிறுவனத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மறுபுறம் பார்க்கும்போது நாட்டின் பெரு நகரங்களை இணைக்கும் எலக்ட்ரிக் ஹைவேஸ்களை அமைப்பதில் மாநில அரசுகள் தற்போது ஆர்வம் காட்டி வருகின்றன. கார் பார்க்குகள், நகரசபை அமைப்புகள், கிளப்புகள், பெரு அங்காடிகள் என்பன பேட்டரியால் இயங்கும் வாகனங்களை சார்ஜ் செய்வதற்கான சௌகரியங்களை வழங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. NRMA மற்றும் RACV போன்ற சாலை உதவி ரோடு அசிஸ்டன்ஸ் அமைப்புகளும் இதில் உதவ முன்வந்திருக்கின்றார்கள். இதனால் இந்த வருடம் முதல் பேட்டரியா இயங்கும் வாகனங்கள் நிறையவே இந்த சாலைகளில் பார்க்கலாம்.
அப்படி போற வேகத்துல நாம ஒரு நாள் எலக்ட்ரிக் கார் ஓட்டுற நாட்கள் தொலைவில் இல்லை அப்படின்னு
தொலைவில் இல்லை.
சரி, மிக நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.